எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, சபையிலே உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஐயா. நீ ராஜாதி ராஜா, நீ கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லி உம்மை பணிந்து குனிந்து தொழுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவானவரே, நீரே எங்கள் நம்பிக்கை ஐயா. நீதான் எங்களுக்கு ஆதாரம் ஐயா, நீதான் எங்களுக்கு அடைக்கலம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீதான் எங்களுக்கு எதிர்காலம் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். நீ நல்ல போதகர் ஐயா. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று சொன்ன நல்ல போதகரே, இந்த மத்தியான வேளையிலே உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்திலே விழுந்து அது நல்ல பலனை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் சிந்தனைகள் நினைவுகளை ஆட்கொள்ளும் ஐயா. சத்ரு எங்கள் நினைவுகளை அலக்களிக்காமல், பிசாசியங்கள் எண்ணங்களை சிதறடிக்காமல், தேவ ஆவியானவரே நீர் எங்கள் நினைவுகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் சிந்தனைகளை, எங்கள் நினைவுகளை, எங்கள் எண்ணங்களை ஆவியானவருக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதிப்பீரா, நீர் எங்களுக்கு போதிப்பீராக. தேவனுடைய நோக்கம் இந்த நாளிலே நிறைவேறுவதா, தேவனுடைய சித்தம் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நிறைவேறுவதா, அதற்கு தடையா இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அவையெல்லாம் அகன்று போவதாக. ஒரு வெளிச்சம் உண்டாவதா, ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. கட்டளையே விளக்கு, வேதவே வெளிச்சம் என்று சொல். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண கர்த்தாவே, அதன் ஆழங்களுக்குள்ளே எங்களை நடத்தி செல்லுமார். ஆவியானவரே, உம்மை அன்போடு வேண்டிக்கொள்ள எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. உட்காருங்க. இதனாலே நான் உங்களோடு பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி, எல்லாரும் உத்தரிப்புக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19 அதிகாரம் 1-10 வரை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 1-10 வரை இப்போது நாம் வாசிக்க கேட்போம்.
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதைக் கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அறியாத அநியாயமாய் வாங்கினர் உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
இன்றைக்கு இயேசு போதுமே என்கிற தலைப்புல உங்களோடு சில காரியங்களை சகோதர வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு பேச வாஞ்சிக்கிறேன். ஜீசஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ். இயேசு நமக்கு போதுமானவர். எந்த சூழ்நிலையிலும், எந்த காலகட்டத்திலும் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவர். அதுக்கு முன்பாக இந்த மலைப்பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஐந்தாம் அதிகாரத்திலே மத்தே ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கத்தேவில் மத்தே ஐந்தாம் அதிகாரத்திலே அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேலே ஏறினார் என்று சொல்லப்படுது. எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பார்ப்பேன்னு சொன்னால் அவர் மலையில் இருந்து இறங்கினார் என்று சொல்லப்படுது. மலை பிரசங்கத்தை அவர் முடிவு செய்த போது திரளான ஜனங்களுக்கு போதித்த இயேசு அந்த மலை பிரசங்கத்தை முடிக்கும் போது முக்கியமான சில வார்த்தைகளை சொல்லி அதை முடித்தார். இது சொல்ல போனால் அவர் மேலே சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் ரத்தின சுருக்கமாக அவர் ஈட்டில் சில முக்கியமான வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் என்ன சொன்னார் என்றார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்றதை கேளு. இயேசு சொல்கிறாரு, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையுமே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான் என்று இயேசு சொல்றார். பெருமழை வந்தது, பெரும் காற்று அடித்தது, ஆனால் அவன் கட்டின வீடு கண்மலை மேலே இருந்தபடியால் அது அசைக்கப்படவில்லை என்று இயேசு சொன்னார். அதற்கு பிற்பாடு சொன்னார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாதவன் லிசன் டு மீ ப்ளீஸ் கேப், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருமழை வந்தது, பெருங்காற்று அடித்தது, அவன் கட்டின வீடு முழுவதும் விழுந்து அது இருந்த இடம் தெரியாமல் போயிட்டு என்று சொல்லி இயேசு சொல்லி முடிக்கிறார். அதுக்கு பிற்பாடு சொல்லப்பட்டது, அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார் என்று சொல்லப்படுது. இயேசுடைய போதனையிலே அதிகாரம் இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை மட்டுமல்ல அதிகாரமும் இருந்தது. இதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய இன்றைக்கு உலகத்துடைய வார்த்தையிலே இருக்க இல்லாத பல முக்கியமான அம்சங்கள், இந்த உலகத்து அதிகாரிகள் ஆளுநர்களுடைய வார்த்தையிலே இல்லாத பல முக்கியமான அம்சங்கள் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலே காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த மலைப்பிரசங்கத்தை அவர் முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார் என்று சொல்ற அவருடைய வார்த்தையிலே அவருடைய போதனையிலே அதிகாரம் இருந்தது. ஹெவன்லி அதிகாரம், பரலோக அதிகாரம் அவருடைய வார்த்தையிலே அவருடைய போதனையிலே காணப்படுகிறது. வேத பாரகருடைய போதனையிலே அப்படி இருக்கவில்லை. அவர் வேத பாரகருடைய போதனைக்கும் இயேசுடைய போதனைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு சொன்ன வார்த்தைகளை அந்த மலையில இருந்த எல்லாரும் கேட்டார்கள். திரளான ஜனங்கள் அவரை பின் சென்ற போது இயேசு மலை மேல ஏறினார். சீஷர்கள் அவர் பக்கத்திலே வந்து உட்கார்ந்தார்கள். அப்போது அவர்களுடைய வாயை திறந்து உபதேசித்து சொன்னதாவது, ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அப்படியே அவர் தொடர்ந்து போகிறார். திரளான ஜனங்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். ஒருவரும் சொல்லாத வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். பரலோக வார்த்தைகளை, உலகத்திலே தான் கேள்விப்பட்ட வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த இயேசு முடிவிலே சொன்னாரு, நான் இவ்வளவு நேரமும் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு நடக்கிறவர்கள், நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு போதித்த இந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துறவர்கள் கண்மலையின் மேலே வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். எனக்கு அறிமுறை, நான் இப்படியா யோசிக்கிறது உண்டு, ஒருவேளை உலகத்தின் பார்வையிலே நாம் புத்தியற்றவர்களாக தோணலாம், உலகத்தின் ஜனங்களுடைய பார்வைக்கு நாம் புத்தியற்றவர்களாக தோணலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக புத்தி இல்லாதவர்களாக நாம் போய்விட்டால் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து பயனென்ன? என்ன நோக்கம், ஏன் நாம் வாழ வேண்டும்? தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு மனிதனை பார்த்து புத்தி இல்லாதவன் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவன் ஏன் வாழ வேண்டும்? நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தி உள்ளவன். நீ யூனிவர்சிட்டி போகாமல் இருக்கலாம், அந்த படிப்பு இந்த படிப்பு பட்ட படிப்பு அதெல்லாம் படிக்காமல் இருக்கலாம், அது வேறு. ஆனா தேவனுக்கு முன்பாக புத்திமானாக இருக்கவன். அவர்கள் எப்படிப்பட்ட புத்திமான்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அதன்படி செய்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக மகா புத்திமான்கள். பாருங்கள், கண்மலை மேல வீட்டு கட்டின புத்தி உள்ளவர். மறுபக்கத்திலே சொன்னார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன். எல்லாரும் கேட்கிறார், எல்லாரும் கேட்க அவன் இயேசுவார் கேட்க காதுள்ளவன் கேட்கக்கூடும். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருக்கு. எல்லாம் ஆண்டவராய் இயேசு சொன்னார், எல்லாரும் கேட்டார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனம் கேட்டதை கை கொண்டு நடந்தது. ஆனால் இன்னொரு கூட்ட ஜனமோ கேட்டது அது தங்களுடைய வாழ்க்கையிலே அதை கை கொள்ளவில்லை. நான் உங்களை சொல்லுறேன், நம்மளும் பார்க்க பிசாசுக்கு வசனம் நன்றாய் தரும், நம்மளும் பார்க்க பிசாசுக்கு வேதம் நன்றாய் தெரியும். ஆனால் பிசாசு தேவ வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ மாட்டான். மாறாக வேத வார்த்தைகளை கை கொண்டு வாழுகிறவர்களை அதில் இருந்து வழிவிலக செய்ய பல சூழ்ச்சிகளை செய்வான். கெட்டிக்கிற சிங்கம் போல சுத்தி தெரிவான். அசுத்தத்திலே அலங்குளத்தில் புரண்டு கொண்டிருக்கிறவோடு அநேக நேரம் பிசாசு செலவழிக்க மாட்டான், பிகாஸ் அது அவனுக்கு வேஸ்ட். ஆனால் ஆண்டவுடைய நீதியின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு வாழத்தங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழத்தங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கார்களே, அவர்களை சுட்டித்தான் சிங்கம் போல சுரி தெரிவான். ஏனென்றால் அந்த சத்தியத்திலிருந்து அவர்களை வழிவிலக செய்வதற்காக பல சூழ்ச்சிகளை பிசாசு கொண்டு வருவான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவுடைய போதனையை மனப்பிரசங்கத்தை எல்லாரும் கேட்டார். ரெண்டு பகுதியும் வீடு கட்டினர், கேட்ட எல்லாரும் வீடை கட்டினார். பார்க்கும் போது ஆஹா, எல்லாருடைய வீடும் ஒரு மாதத்தான் இருந்தது. ஆனால் ஒரு டைம் வந்தபோது கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு மாத்திரம் தான் நிலைச்சிருந்தது, மணல் மேல வீடு இருந்த வீடு இருந்த இடம் தெரியாமல் போய். இன்னைக்கு சில விசுவாசிகள் ஆண்டவுடைய வசனத்தின் மேல் தங்களுடைய விசுவாச வீட்டை கட்டாமல் தங்களுடைய உள் உணர்வுகளிலும் மனித நினைவுகளிலும் மனித புத்திகளிலும் ஏதோ ஒரு சில அனுபவங்களிலும் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கட்ட முயற்சிப்பதால் அவருடைய வாழ்க்கையிலே பெருமழை வந்து பெருங்காற்று அடிக்கிற போது அது நிலை நிற்க முடியாமல் இருக்கிறது. வேகமாக வருகிறார்கள், சோகமாக போய்விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது அது கண்மலை மேலே கட்டப்பட்ட விசுவாச வீடாக இருக்குமா இருந்தால் அது ஒருபோதும் வீழ்ந்து போகாது. அது மணல் மேலே கட்டப்பட்ட வீடாக இருக்குமா இருந்தால் அது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும். எல்லாருக்கும் ஒரே வித வார்த்தை தான் போதிக்கப்படுகிறது. மலைப்பிரசங்கத்தில் இயேசுவுக்கு ஒரு கூட்ட ஜனத்துக்கு ஒரு மாதிரி, மறு கூட்ட ஜனத்துக்கு ஒரு மாதிரி போதிக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே வார்த்தை போதிக்கப்பட்டது, எல்லாருக்கும் ஒரே போதனை கொடுக்கப்பட்டது. ஆனால் கை கொண்டு வாழ்ந்தவர்களை ஆண்டவர் பாராட்டினார், புத்தி உள்ளவர்களை மெச்சினார். அவருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வந்தது, ஆனால் கண்மலையிலே அவருடைய விசுவாச வீடு கட்டப்பட்டபடியால் அந்த வீடு உறுதியாக நின்றது. ஆனால் மறு கூட்டமோ பரிதாபம், கேட்டார்கள், நல்லா இருக்குது என்று கருத்தும் சொன்னார். ஆனால் அதை கை கொண்டு வாழாமல் போனபடியால் ஆண்டவர் அவர்களை பார்த்து புத்தி இல்லாதவர்களே என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த சாயங்கால வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிற நாம் அனைவரும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுறது, நாம் கேட்கிற வார்த்தைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் அதை கவனிக்க வேண்டும் என்று எபிரேயர் 2:1 சொல்றது. நாம் கேட்க போகிற வார்த்தைகளை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாய் அதை கவனி, அதை உற்று நோக்கு. மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனி, அப்போது அது உனக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். It will change our life. தேவனுடைய வசனம் நம்முடைய ஜீவியத்தை புதிதாக்கும், புடம் போடும், மேன்மையாக்கும். அதுக்கு அந்த வல்லமை இருக்கு. There is power in the word of God. நமக்கு பிடித்த ஒரு சில வசனங்களை எடுத்துட்டு ஒரு சில வசனத்தை இருக்கு நமக்கு வேணாம் என்று விட்டுறக்கூடாது. அப்படி செய்யறது ஒரு வித வஞ்சம். நமக்கு பிடித்தமான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிடிக்காத என்று சொல்லி சில வார்த்தைகளை நாம் விட்டு வரவே கூடாது. தேவனுடைய வார்த்தை எல்லாமே தேவனுடைய வசனம் தான். நாம் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்வோமா இருந்தால்தான் நாம் ஒரு சமநிலையான ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வளர முடியும், வாழ முடியும். இயேசு நமக்கு போதுமானவர். ரைட், இப்ப நான் செய்திக்குள்ளே போவோம். இந்த 19 சகே என்று சொல்லப்பட்ட ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். கருமையானவர்களே, இந்த லூக்கா சுவிசேஷத்தில் 5 ஐஸ்வர்யவான்களை குறித்து குறிப்பிடப்படுது. லூக்கா நற்செய்தி நூலிலே 5 ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 5 ஐஸ்வர்யவான்களில் நான் கடந்த முறை பிரசங்கித்த போது இன்னொரு ஐஸ்வர்யவான் குறித்து பேசினேன். இந்த 5 ஐஸ்வர்யவான்களிலும் இந்த சகே எனப்பட்ட ஒருவருடைய பெயர் மாத்திரம்தான் வேதத்தில் குறிப்பிடப்படும். மற்ற 4 பேருடைய பெயர்களும் குறிப்பிடப்படவே இல்லை. வேதத்திலே அவருடைய வார்த்தை பெயர் குறிப்பிடப்படாதது போல ஜீவ புஸ்தகத்திலும் அவருடைய பெயர் இல்லாமல் போயிச்சுது. இந்த சகையுடைய பெயர் மாத்திரம்தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்? காரணம் என்னவென்றால், இவன் ஒருவன் தான் ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டான். மற்ற 4 சரித்திரமும் பரிதாபமாக இருக்கு, பாவமாக இருக்கு. சோ இந்த 19 சகேயு எனப்பட்ட ஒரு மனிதனை குறித்து இயேசு சொன்ன காரியங்களை நான் வாசிக்க கேட்டோம். சரி, இந்த சகேயு குறித்து இயேசு என்ன சொன்னார் என்பது சுவாரஸ்யமா. அவரை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிக்கான்னு சொன்னால், ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமா இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷர் இருந்தான். நல்லா கவனிங்க, ஆயக்காரருக்கு தலைவன் ஐஸ்வர்யவான் எனப்பட்ட சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். ஆயக்காரருக்கு தலைவர், ஹி வாஸ் தி லீடர். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவான். சகையு ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்திருக்கான். மட்டுமல்ல, அவன் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்திருக்கான், வசதி உள்ளவனாக இருந்திருக்கான். நான் சொல்றத கேளு, முக்கியமான ஒரு காரியம் சொல். சகையுடைய வாழ்க்கையில பணம் இருந்தது, பதவியும் இருந்தது, ஆனால் அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கு. ஆயக்காரனுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான், பணம் இருந்தது, பதவியும் இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு. ஆகவேதான் அடுத்த வசனத்தை பார்த்து, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். ஒருவேளை இந்த பணமும் பதவியும் தராத இந்த நிம்மதியை, சமாதானத்தை இயேசு எனக்கு கொடுக்க கூடுமோ? என்று தன் உள்ளத்திலே நினைத்து இந்த இயேசுவை குறித்து ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டிருந்திருக்கிறான். ஆகவே என் இதயம் தேடும் நிம்மதியை இயேசுவால் தரக்கூடுவோ? ஆகவே இயேசு எப்படிப்பட்டவரோ, அவனுக்குள்ளே இயேசு குறித்து கேள்விப்பட்ட ஒரு ஃபிகர் அவனுக்குள்ளே இருக்குது. அந்த இயேசு குறித்து கேள்விப்பட்ட செய்திகள் எல்லாம் அவன் மனதில் வைத்து, இயேசு எப்படிப்பட்டவரோ நான் தேடுவது, அவர் எனக்கு கொடுக்க கூடுமோ, அவரால் அது முடியுமோ, அவரால் அது ஆகுமோ, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடியிருக்கிறார். நிம்மதியை நாம் அடைய நாம் சில வழிகளை தேட வேண்டும். வாழ்க்கையில சமாதானமாய் வாழ சில வழிகளை நாம் தேட வேண்டும். அதற்குரிய வழிகளை நாம் தேட வேண்டும். அந்த வழிகளை நாம் கண்டுபிடிக்காத வரையில் மனிதன் விரும்புகிற நிம்மதியையும் சமாதானத்தையும் அவன் அடையவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். சகையு ஆயக்காரனுக்கு தலைவன் சொல்லி நான் சொன்னேன். இந்த ஆயத்துறையிலே இருக்கிறவர்களை இஷ்ட வீரர்கள் விரும்புவதே இல்லை. ஆயக்காரன் என்று சொன்னால் இஷ்ட வீரரால் வெறுக்கப்பட்ட ஒரு வேலை. அந்த ஆயக்கார வேலை என்னவென்றால், இயேசு இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்த காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் ரோம ஆட்சியின் கீழே இருந்தார். இது உங்களுக்கு தெரியும், ரோம சாம்ராஜ்யம் அந்த காலத்திலே இருந்தபடியால் தூதர்கிட்டத்திலே வரி வசூல் பண்ணி ரோமருக்கு கொடுக்கிற ஒரு வேலைதான் இந்த சகை செய்து கொண்டிருந்தார். டெக்ஸ் வரி, ஏனென்றால் அவர்கள் ஆளுகிறார்கள், இவர்கள் அவர்களுக்கு அதற்கு வரி செலுத்துகிறார். ரோமர்கள் அவர்களை ஆளுகை செய்தபடியால் யூதர்கள் அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. இந்த வரியை வசூலித்து கொடுக்கிற ஒரு வேலையைத்தான் இந்த சகை செய்து கொண்டிருந்தார். இவன் தங்களிடத்தில் இருந்து வரியை வசூலித்து ரோமருக்கு கொடுக்கிறபடியால் இந்த நிமித்தம் சகேயுவை சொந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுத்தார்கள், அவனை விரும்பவில்லை. ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்த மத்தேயுவை கண்டு இயேசு அழைத்தார்னு சொல்லப்படுகிறது. அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின் சென்றான்னு சொல்லப்படுகிறது. அதே போல இங்கேயும் ஒரு ஆயத்துறையிலே ஆயக்கார வேலை செய்து கொண்டிருந்த இந்த சகைவை கண்டு இயேசு அவரோடு சம்பாஷிக்கிறது நாம் பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார், உங்களுக்கு முன் ஆயக்காரர்களும் பாவிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று உங்களை சொல்லுறேன்னு சொல்லி பரிசேயரை பார்த்து, த ரிலிஜியஸ் லீடர்ஸ் பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்றால் ஆயக்கார வேலையை அவர்கள் விரும்பவில்லை, அப்படிப்பட்டவர்களை வெறுத்தார். நல்ல சம்பளம் அவனுக்கு கிடைத்தது, அதனால அவன் ஒரு பெரிய பணக்காரனாக திகழ்ந்திருக்கான், ஐஸ்வர்யவனாக இருந்திருக்கான். இயேசுவே சொல்றார் ஐஸ்வர்யவான், அவன் வேதம் தெளிவாய் சொல்லுது ஐஸ்வர்யவனாக இருந்தான். ஆயக்காரனுக்கு தலைவன், ஆயக்காரர் மட்டுமல்ல இந்த வேலை செய்கிற எல்லாருக்கும் அவன் தலைவனுமா இருந்திருப்பானா இருந்தால் எவ்வளவா அவனால் அவனை ஜனங்கள் வெறுத்திருப்பார்கள் யோசித்துப்பார். யூதரான விரும்ப படாத ஒரு வேலையை செய்கிறவர்களுக்கு தலைவனாயும் இருந்தால் எவ்வளவாய் சொந்த ஜனங்கள் அவனை வெறுத்திருப்பார். விரும்பாத ஒரு தொழில், விரும்பாத ஒரு வேலை, ஆனால் பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, ஆனால் மக்கள் அவனை வெறுக்கிறார்கள், ஜனங்கள் அவனை சிநேகிக்கிறார்களே, அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி சமாதானம். பணம் இருந்தது, பதவி இருந்தது, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கவில்லை, அமைதி இருக்கவில்லை, சந்தோஷம் இருக்கவில்லை, சமாதானம் இருக்கவில்லை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடுதலில் ஆச்சரியமே இல்லையே. ஆனால் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சகேயு இயேசுவை பார்க்க அவன் மனதிலே ஒரு விருப்பம் கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பரிதாபம், இன்றைக்கு அநேகர் பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருந்தும் இந்த மெய்யான தெய்வத்தை அடைவதற்கு, அறிவதற்கு, அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் திரும்பவும் அதே வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப பரிதாபம். பாருங்க, எல்லாம் இருக்குது ஆனா நிம்மதி இல்லை. ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று ஒருவர் பாடினார். எல்லாம் இருக்கிறது நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆகவே மனிதன் ஓடுகிறான், தவறான வழிகளை தேடுகிறான், குறுக்கு வழிகளை நாடுகிறான். எப்படியாவது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இரவரவாக அலைகிறான். வீக்கெண்ட் சொன்னால் போகக்கூடாத இடங்களுக்கு போகிறான், நிற்கக்கூடாத இடங்களுக்கு நிற்கிறான், செய்யக்கூடாதவர்களை செய்து பார்க்கிறான். சொல்ல போனால் இன்னும் அநேகர் அப்படிப்பட்டவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் விரும்புகிற, அவருடைய இதயம் தேடுகிற, அவருடைய உள்ளம் நாடுகிற நிம்மதியை, அமைதியை, நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள், தள்ளாடுகிறார்கள். என கருமானவர், நான் சொல்றது தயவு செய்து கவனி. ஐ பிரீச் தி ட்ரூத். ஒரு மனிதனுக்கு வசதிதான் வாழ்வென்பது அல்ல. ஒரு மனிதன் அவன் நம்பிக்கையோடு ஜீவிக்க, நிம்மதியாக வாழ வேண்டும், சமாதானமாக நான் வாழ வேண்டும். சொல்றது நன்றாய் கவனி. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், மற்றவர்களை பார்த்தா, வெளியில் இருக்கிற ஜனங்களை பார்த்தோம், வாழ்ந்தா இவர்களை போனவா வாழும், அவர்கள் போற போக்கவா, அவங்க குடும்ப அவர்கிட்ட குடும்பம் வாழ்ற மாதிரியே போவார். அவருடைய சிறப்பு என்ன, சீர் என்ன, செல்வம் என்ன, செல்வாக்கு என்ன, அந்தஸ்து என்ன, ஓஹோ வாழ்ந்தா இப்படி அல்லவா இருக்கு. இதை பார்த்து விட்டு சிலர் வீட்டுக்குள்ளே முறுமுறும், போய் போய் உங்களை கட்டினேனே, இந்த ஓட்ட கார்ல எத்தனை வருஷத்துக்கு ஓட்டி இருக்கிறேன், அங்க பார், அங்க பார், அவங்கள பார், இவங்கள பார், அவங்கட பிள்ளையில பார், இவங்கட பிள்ளையில பார், நம்ம பிள்ளையில பார், எப்படி இருக்க. மன சொல்லாம சொல்லும், ஏசு ஏசு என்று ஓடுறோமே, ஆனா எப்படி இருக்கிறோமே. ஆனா அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அவங்க கொஞ்சம் நெருங்கி அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் உட்டு நோக்கி பார், அவங்க வாழுற வாழ்க்கையை கொஞ்சம் கிட்ட போய் கொஞ்சம் விசாரித்து பாருங்க. தேவோட கிருபையால் இந்த தேசத்துல ஆயிரக்கணக்கான மக்களை நான் சந்திச்சு பேசியிருக்கேன். வீடு வீடா, குடும்பம் குடும்பமா, மேலும் கீழும் இறங்கி ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்தித்து இயேசு அப்படி சொல்லியிருக்கு. படிப்பிருந்தும் பணம் இருந்தும் வாழ்க்கையில வசதி இருந்தும் நிம்மதி இல்லாமல் பிறர்கள் அநேகரை எனக்கு தெரியும். ஆனா வெளியில பார்க்கும் போது தெரியா, உலகம் என்ன நினைக்கிறது, ஆ வாழ்ந்தால் இவர்களை போலவா வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அவ்வப்போது இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ளே கடந்து போறது பரிதாபம். சகையு ஐஸ்வர்யமா, ஆயக்காரனுக்கு தலைவர், இந்த ரெண்டும் அவனுக்கு ஒரு திருப்தியை கொடுத்திருக்குமா இருந்தால், இந்த ரெண்டும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்குமா இருந்தால், அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தெரிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இந்த சகிவை போல வாழ்ந்து கொண்டிருக்க உங்கள் எத்தனை பேர் தெரியும், வழிகளுக்கு தெரியும். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஜனம், இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் போதுமானம். ஆமென். சரி, ஆமென் சொன்னேன். எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் நமக்குள்ளே இருக்கிறவர் நமக்கு போதுமானம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் சாட்சியம். புல்லுள்ள இடங்களிலே என்னை வருடத்தவா அமர்ந்த தானே. இந்த உலகத்தில் மேன்மை எனப்படுறவைகள் தராத மேன்மையான நம்பிக்கை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். நாம் மரித்தால் எங்கே போவோம் என்கின்ற ஒரு மகிமையான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது பாருங்க. அதற்காக ஆண்டவருக்கு சோத்திரம். ஒரு அல்லலியா சொல்லுங்க. இதுக்கத்தான் போன முறை நான் சொன்னேன், அந்த ஐஸ்வர்யவா லாசரும் ரெண்டு பேரும் வாழ்ந்தார். சீரும் சிறப்பும் செல்வமும் செல்வாக்குமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவால் மரித்தான், பாதாளத்திலேயே கொண்டே விடப்பட்டார். இந்த உலகம் வாழ்வுதான் வாழ்வு என்றும், இந்த உலகம் மேன்மைதான் மேன்மை என்றும், இதை அனுபவிப்பதே நம்முடைய நோக்கம் என்றும் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் மரித்த போது அவன் பாவலத்திலே கொண்டே விடப்பட்டான் சொல்லி நாம் பார்க்கிறோம். முடிவு பரிதாபம். இந்த உலகம் மேன்மைதான் வாழ்வு, இந்த உலகம் மேன்மைதான் நோக்கமாக வாழ்வுடைய முடிவு பரிதாபம். ஆனால் சொந்தமாக ஒரு குடும்பமே அவனுக்கு இருக்கிறதாக வியத்தில் இல்லை, ஒரு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. அவருடைய சரீரம், சரீரம் முழுவதும் பறக்க, நாய்கள் வந்து அவங்களை நக்கி, நாய்களோடு நாயாய் கிடந்த ஒரு மனிதன் நம்பிக்கை விடாமல் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார். அந்த சூழ்நிலும் இயேசு அவனுக்கு போதுமானவராக இருந்தது. ஆகவே அவருடைய முடிவு சமானமாக. ஐஸ்வர்யவான், ஆயக்கானுக்கு தலைவன், ஆனாலும் அது அவனை திருப்திப்படுத்த இயேசுவை பார்க்க வகை தேடினார்.
வேதம் சொல்றது சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்தவள். சகையு நிம்மதியாய் வாழ்வதற்குரிய வழியை அவன் சிந்தித்திருக்கிறான், வழியை அவன் தேடியிருக்கான். ஆவிரான் இயேசுதான் அதற்கு பதில் என்பதை நினைத்து நிர்ணயித்த சகையு எழுந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கேன் அருமையான சனமே, உடைய வாழ்க்கையில எது இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் நீ நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடாது. சொல்ல போனால் இந்த உலகமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கிற, தெரியுமா? கடவுளை நம்பாதவன், இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், இந்த உலகமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டு இரவு படுக்கிறான், நாளைக்கு என்னென்ன செய்வோம் சொல்லி திட்டம் போட்டு படுக்கிறான், காலை எழும்புறான் போகிறான், நாளை எழும்புவோம் கிட்ட நம்பிக்கையோடு படுக்கிறான், ஆனால் இத்தனை பேர் அந்த இரவைக்கே போய்விடுறார். அடுத்த நாளை காணாமல் போறவர்கள் எத்தனை பேர்? பஸ்ல ஏறுகிறார், குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு ஏறுகிறார். இந்த உலகமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், மனுஷன் நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடாது. ஒவ்வொரு உலகத்தில் இருக்கவனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை, ஆனா நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கவன். ஹல்லேலூயா! நாம் மரித்தால் எங்கே போவன் என்கின்ற ஒரு ஒரு நிர்ணயம், ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த உலகம் ஒரு, இந்த வாழ்க்கை ஒரு குறுகின காலம், இந்த ஜீவியம் ஒரு குறுகின ஜீவியம். சமானத்துக்கு ஏதுவான வழிகளை நாம் தேடவர், அதை நாம் நாடவர், அப்போதுதான் நாம் சமானமாய் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கோம், உண்மைதான். ஆனால் இருந்தும் இட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமானம் இல்லை என்று சொன்னால் நாம் அதை ஆராய வேண்டும். ஏன் அப்படி, ஏன் அப்படி நான் இருக்கணும்? என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். என் சமாதானம், என்னுடைய சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை, நாட்டுக்கு நாடு, ஜாதிக்கு ஜாதி, எத்தனையோ உடன்படிக்கை நடக்குதுங்க, சமாதான உடன்படிக்கை. ஆனா அவைகள் எல்லாம் நிலைத்திருக்குதாக நமக்கு தெரியல். ஆனால் அப்படி அல்ல, ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் சொன்னார். ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம் இல்லையா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்த, he paid the price for it. ஏற்கனவே உனக்கும் எனக்கும் சமாதானத்தை தருவதற்கான கிரயத்தை இயேசு ஏற்கனவே சிலுவையிலே செலுத்தி இருக்கிறார். நீயும் நானும் சமானமாய் வாழுவதற்கு ஏற்கனவே ஒரு கிரயத்தை இயேசு சிலுவையிலே செலுத்தி இருக்கிறார். ஆவிதான் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கும் போது, ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய இதயத்திலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்றால் காரணம் என்ன? நாம் சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளை கண்டுபிடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை, நிம்மதியை கெடுக்கிறவைகளை அகற்றுவேன். சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். நிம்மதி இயேசு நமக்கு தருகிறார். அதுதான் இயேசு நமக்கு போதுமான. இந்த உலகத்துல பணத்தை கொடுத்து எதையும் வாங்கிட்டு போகலாம், ஆனா சமாதானத்தை, நிம்மதியை எங்க வாங்குறது? யாரு தாரம், எவர் அதை தர முடியும்? ஒருவேளை 4 ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு போகலாம், யார் நமக்கு தர முடியும் நிம்மதியை? யார் நமக்கு சமாதானத்தை தர முடியும்? யாரு மெய்யான ஒரு சந்தோஷத்தை தர முடியும்? தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டும் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழுகிறோமா இருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து ஒரு வழிகளை ஆராய்ந்து பார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவைகள் நம்முடைய சமாதானத்தை திருட முடியாது. அப்படின்னா ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை பொய்யாக இருக்கு, அவருடைய வார்த்தை மெய் என்று நாம் அறிவோம். அவர் இயேசுவை தெய்வமாக, ஆண்டவராக, இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில இதயத்தில் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை என்று புலம்புவோமா இருந்தால், நான் உங்களுக்கு சொல்வேன், தயவு செய்து சமாதானத்துக்கு ஏதுவான வழியை நாம் ஆராயவேன். எங்கே நான் தவறி இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில இப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன? தேவன் தேவனாகவே இருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகள் மாறாது. அப்படியானால் ஏனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஏன் சமாதானம் இல்லை? நான் ஆராய வேண்டும் என்னுடைய வழியை, என் வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எங்கே தவறி இருக்கிறேன், எங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், எங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறேன், குடும்பத்திலே அனுமதித்திருக்கிறேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறேன். கிரயம் செலுத்தின ஆண்டவர் நீயும் நானும் நிம்மதியாய் சமானமாய் வாழுவதற்கு சிலுவையிலே தன்னையே கிரயமாய் கொடுத்த ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஏன் சமானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டும், ஏன் நம்பிக்கை இல்லாமல் வாழ வேண்டும்? அப்படியான நாம் ஏற்றுக்கொண்ட தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? அப்படியான வசனம் நமக்கு என்ன பொய்யா? சிந்திங்க, சீர்தூக்கிப்பார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சமாதான குறைவு இருக்குமா இருந்தால் நிம்மதி இல்லாமல் இருக்கும், அதுக்குரிய வழியை நாம் ஆராய் ஆராய் என்ன நான் எங்கே தவறிக்கொண்டு, எங்கே தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் இருக்கிறேன், எங்கே கேட்டும் கேட்டும் அதை செய்யாமல் இருக்கிறேன், எங்கே தேவனுடைய அர்ப்பணிப்புக்கு இன்னும் நான் அடிபணியாமல் இருக்கிறேன், எங்கே தேவனுடைய வாழ்க்கைக்கு இன்னும் நான் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறேன், எங்கிருந்த எந்தெந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் விரும்பாத அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு எங்கே நான் இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன்? அப்படி ஆண்டவர்களை நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்துக் கொண்டு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில மெய்யான நிம்மதியை நாம் காண முடியாது, மெய்யான சமானத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஏற்கனவே ஆண்டவர் சமானத்தை நமக்கு வைத்திருக்கிறார், அதை அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு அந்த வாழ்க்கை என்னுடையது. ஆனால் நான் அந்த வழியை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் அதுக்கு ஆண்டவர் பொறுப்பல்லவே? நீங்கள் சிந்தித்துப்பார். உலகத்திலே இருக்கிறவன் கதறுகிறான், நிம்மதி இல்லை என் வாழ்க்கை, நம்பிக்கை இல்லை என் வாழ்க்கை. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை சொல்ல வேண்டிய நீயும் நானும், நிம்மதியற்று புலம்புகிற இந்த சமுதாயத்துக்கு நிம்மதியை சமானத்தின் நற்செய்தியை கொண்டு போய் அறிவிக்க வேண்டிய நீயும் நானுமே சமானமற்றிருந்தால் இந்த உலகத்திலே சமானத்தை எங்குதான் தேடுவது, யார்தான் சொல்லுவது? வேதம் சொல்லுறது சுவிசேஷத்தை குறித்து, சமாதானத்தின் நற்செய்தி, நற்காரியங்களை கூறி சுவிசேஷத்தை சமாதானத்தின் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பாதங்கள் மலைகள் மேலே எவ்வளவு அழகாயிருக்கிறது! நாம் கொண்டு போறும் நற்செய்தி சுவிசேஷம் ஒரு சமாதானத்தின் செய்தி, விடுதலையின் செய்தி, மட்டுமல்ல அது ஒரு நம்பிக்கையின் செய்தி. நம்பிக்கையற்ற இந்த உலகத்துக்கு நாம் நம்பிக்கையின் நற்செய்தியை சுமந்து செல்கிற மக்கள், சமாதானமற்ற இந்த சமுதாயத்திற்கு சமாதானத்தின் செய்தியை கொண்டு போய் கொடுக்கிற மக்கள், we are the ambassador of God, தேவனுடைய சானாதிபதிகள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் நாமும் எங்கே நிம்மதி அங்கே எனக்கு இடம் வேண்டும் என்று அலையிறது போல பாட்டு பாடுகிறேன், ஜபம் பண்ணுகிறேன், கூட்டங்களுக்கு போறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. என்னுடைய உள்ளத்துல புலம்புற பட் யூ ஷுட் பி, நீ உடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கவன், சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளை நீ ஆராய்ந்து பார்க்கவன், எங்கே தவறி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நிர்விசாரமா இருந்து கொண்டிருக்கிறோமா? ஏதோ தான் ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரோடு வாழ்ற வாழ்க்கையில சோம்பறித்தனமா இருக்கிறோமா? அல்லது தேவனுடைய சித்தப்படி இல்லாமல் நம்முடைய விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுடைய நாமத்தை உச்சரிக்கலாம், சோத்திரம் பண்ணலாம், ஆனால் தேவனுடைய விருப்பப்படி வாழாமல் நம்முடைய விருப்பப்படி வாழ்ந்து கொண்டு சமாதானம் சொன்னால் எங்கே நாம் அப்படி வாழ முடியும்? யோசித்து பாருங்க தேவ ஜனம், திங்க அபவுட் இட். இது கடைசிக்கா பிரச்சனைகள் வரும், தேவப்பிள்ளைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருந்த, எதிர்பாராத காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அவைகள் ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த அந்த தெய்வீக சமானத்தை திருடக்கூடாது, திருடக்கூடாது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார், ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கேன் அருமை ஜனமே, ஒருவேளை உடைய வாழ்க்கையில நான் பல டாபிக்ல ட்ரை பண்ணேன், இன்னைக்கு பேசுறதுக்கு ஒன்று சரி வர மாட்டேன். ஒருவேளை நீயும் சகைவு போல உடைய வாழ்க்கை இருக்குமா இருந்தால் நான் உடைய சொல்லுவேன். அவர் என்ன செஞ்சான், இயேசு எப்படிப்பட்ட ஒரு ஒன்று பார்க்க வகை தேடினாராம். இந்த சாயங்கால வேளையிலே ஒருவேளை நீ இயேசு அறிந்திருக்கலாம், ஆனால் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறியணும். மட்டுமல்ல, உடைய வாழ்க்கையில சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளை நீ சிந்தித்துப்பார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உடைய வாழ்க்கையில அனுமதித்துக் கொண்டு சமாதானம் சமாதானம் சொன்னால் அது நடக்க, ஆண்டவர் சொன்ன காரியங்களை விட்டு விட்டு நம்முடைய திட்டங்களின்படி வாழ்ந்து கொண்டு சமாதானம் சமாதானம் சொன்னால் எப்படி ஆண்டவர் நமக்கு தர முடியும்? பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில மறைத்து வைத்துக் கொண்டு சந்தோஷமா எப்படி நாம் வாழ முடியும்? நமக்குள்ளே இருக்கிறவரை துக்கப்படுத்திக் கொண்டு எப்படி நீயும் நானும் நிம்மதியாய் வாழ முடியும்? ஆண்டவர் அறிவறுக்கிற காரியங்களை அன்றாடம் செய்து கொண்டு நமக்குள்ளே இருக்கிற மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்திக் கொண்டு எப்படி நான் வாழ முடியும்? வழியிலே சிரிக்கலாம், நடிக்கலாம், உனக்கு தெரியும் உள்ளத்தை குறித்து, உனக்கு தெரியும் இதயம் எப்படி இருக்கிறது, உனக்கு தெரியும் குடும்பம் எப்படி இருக்கிறது. ஆண்டவர் நம்மை சமாதானத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லு. எரிவார காலங்களிலே பூமியிலே சமாதானம் எடுபட்டு போ வேதம் சொல்லுறது. சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகரித்துக் கொண்டு போகும், பஞ்சங்களும் பட்டினிகளும் அதிகரித்துக் கொண்டு போகும். சமானம் சமானம் என்று ஓடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தேடுகிற சமானத்தை காண முடியாது. உலகம் பயங்கரமான குழப்பத்துக்குள்ளே போற காலத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவுகள், இயற்கை அழிவுகள், சண்டைகள், நீருக்குரியர் ஓர் எப்ப ஆரம்பமாகும் தெரியாமல் முழிக்கிறார்கள், அவை ஓடுகிறார்கள், பறக்கிறார்கள், ராஜதந்திர முறையிலே தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் குழப்பம், நாடுகளுக்குள்ளே குழப்பம், ஜாதிகளுக்குள்ளே குழப்பம், உள்நாட்டு கலவரங்கள், இழப்புகள், இறப்புகள், பஞ்சங்கள், பட்டினிகள், பயங்கரங்கள் கூத்தாடுகிற ஒரு காலத்திலே வந்து விட்டோம். Those are the last days. இப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வழிகளை நாம் சீர்தூக்கி பார்க்கிறது நல்லது. என கருமானவர்களே, இயேசு உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அவர்தான் தன் ஜீவனை தந்திருக்கிறார். நீயும் நானும் நம்பிக்கையோடு நிம்மதியோடு சமானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் ஏற்கனவே மரித்திருக்கிறார். அதற்குரிய கிரியத்தை அவர் செலுத்தியிருக்கிறார். அவைதான் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானம் நானும். ஒருவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்குமா இருந்தால், சமானம் இல்லாம இருக்குமா இருந்தால், அதற்குரிய வழிகளை நீ ஆராயவன், அதை நீ தேடி சகவிப்புல நீ தேடல். அப்படியே நீ இருந்து அழுதுட்டே இருக்கக்கூடாது, அல்லது நாலு பேருக்கு போய் முறையிட்டுட்டே இருக்கக்கூடாது. இங்கிருந்து தூரதேச நாடுகளுக்கெல்லாம் கதறி கண்ணீர் விட்டு நிம்மதி இல்லை எனக்கு என்ன செய்ய என்று கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. உன் வழிகளை நீ சோதிக்கப்பா. வேதனை உண்டாக்கும் தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்பதை கவனித்துப்பார். உனக்கு தெரியும் உடைய வாழ்க்கை, உடைய மனசாட்சி தெரியும் உடைய வாழ்க்கை, தேவன் அறிவார். நீயும் நானும் நம்பிக்கையோடும் சமானத்தோடும் வாழவே ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்திருக்க போ நேரம் போடும். ஆகவே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். இதுக்குள்ள இன்னொரு காரியம் தெரியுமா, வேதம் அவனுக்கு அவன் குள்ளனாக இருந்தான், எரிகோ நகரத்து வீதி. இயேசு நடந்து போறார் கம்பீரமா. எரிகோ என்கின்ற நகரம் ஒரு சபிக்கப்பட்ட நகரம், யோசுவாவால் சாபம் கூறப்பட்ட ஒரு நகரம், சபிக்கப்பட்ட ஒரு நகரத்தின் நடுமான ஜனங்கள் அவரை சுத்தலும் போய்கொண்டிருக்கிறார். இதை பார்த்த சகையும் அவன் குள்ளன் இருந்தபடியார். ஒருவளை நம்மை போல என்றால் யோசித்திருப்போம், இவ்வளவு ஜனங்கள் இருக்காது, நான் தான் கொள்ளனா இருக்கிறேன், எங்க இயேசுவை பார்க்கிறோம், போய் பேச வீட்டே இருப்போம் என்று போய் உட்கார்ந்திருப்போம் இல்லையா? சரியான மலையா இருக்கு, இந்த மலைக்குள்ள என்னென்ன சேவிசுக்கு போறது, இந்த மலைக்குள்ள என்னென்ன ஆராதனைக்கு போறது,
பேசாம உட்கார். பெட்ரோல் விலையேறிட்டு தேவனுக்கு தெரியாதா என்ன? ஊழியக்காலுக்கு தெரியாட்டாலும் தேவனுக்கு தெரியும் இல்லையா? சில வேலை நாம் செய்யற தவறுக்கு ஆண்டவரை அடைக்கலமா வச்சுக்கொள்றது ரொம்ப பழுதா. பெட்ரோல் விலையேறிச்சு. இந்த இவ்வளவு பெட்ரோல் விலையேறிக்கு எப்படி ஒவ்வொரு நாள் ஆராதனைக்கு போறது? அவை இருந்திருந்துட்டு போறது. தன கூட்டம் அதிகமாக இருந்தபடியால் அவன் குள்ளனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த ஜனத்துக்குள்ள போய் நாம எப்படி எப்பா இயேசுவ பார்க்கிறது? பேசாம வீட்டை போகும் சொல்லி அவன் போக முயற்சி எப்படியாவது இந்த இயேசுவை நான் பார்த்தாக. எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் எப்படியாவது எப்படியாகலும் எப்படியாகலும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை நான் பார்த்துதான் ஆக வேண்டும். என்ன தடைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என் குடும்பமே என்னை எதிர்த்து நின்றாலும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்த்துதான் ஆக வேண்டும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு வேலை பழிகள் இருந்தாலும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்த்துத்தான் ஆக வேண்டும். உள்ளத்திலே தீர்மானித்தவனாய், இதயத்திலே தீர்மானித்தவனாய் சமானத்துக்கு ஏதுவான வழியை தேடுகிறான். என்ன செய்தான்? யோசித்தான் வேகமாக ஓடுறா. சகையிலே நீ எங்கே போறா? ஓ, உங்களுக்கு இது விளங்காது. எப்பொருள் சகையிலே எங்கே ஓடுகிறாய்? இயேசுவை பார்க்கப்பா. எங்கே ஓடுகிறாய்? இயேசுவை பார்க்கப்போ. எங்கே போகிறாய்? ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எங்கே போகிறாய்? தேவாதி தேவனை தொழுது கொள்ள போகிறோம். ஓடுகிறார் குள்ளன். ஒருவனும் அவனை கவனிப்பார்கள், ஒருவனும் அவனை அசட்டை சட்டை பண்ணவில்லை. ஓடுகிறார், வேகமாக ஓடுகிறான். ஓடினவன் என்ன செய்தான்? தூரமாக ஓடி இயேசு வருவழியிலே தூரமாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று சொல்ல தீர்மானித்தான். ஓடினான் காட்டத்தி மரத்தில். எப்படியாவது இயேசுவை பார்த்தவன் என்னே உறுதி பாரு, என்னே உறுதி. தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே உறுதியற்றவர்களாக நாம் ஏன் இருக்கணும்? எவ்வளவு காலத்துக்கு இருக்கணும்? ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில், பரம ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் ஏன் நாம் இன்னும் உறுதியற்றவர்களாக இருக்கணும்? உள்ளத்தில் தீர்மானித்தான், ஓடினான், மரத்திலே ஏறினான். ஒருவேளை மற்றவர்கள் பார்த்தவனே பட்டாசு பரிகாசம் மிச்சவார். ஒருவர் போடுறார், ஏறார், என்ன நடக்குது பாரு, பரிகாசம் பண்ணியிருக்கான், சிரித்திருக்கிறான். உள்ளத்திலே தீர்மானித்தான், ஓடினான், ஏறினான். பார்த்துட்டே இருக்கான், பார்த்துட்டே இருக்கான். இத்தனைக்கும் அவர் யாரு? பெரிய பணத்தார். இத்தனைக்கும் அவர் யாரு? ஆயக்காரனுக்கு தலைவர். எங்க இருக்கிறான்? காட்டத்தி மரத்தில் இருக்கான். ஏன் இருக்கிறான்? இயேசுவை பாருங்க எப்படி பார்த்துட்டே இருக்க, பார்த்துட்டே இருக்க. எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். ஏன் பகர் இருக்கிறாய்? ஏன் மரத்தில் இருக்கிறாய்? இயேசுவை பார்க்க வேண்டும். ஏன் இத்தனை நாள் நீ உபவாசம் பண்ணுகிறாய்? இயேசுவை பார்க்க வேண்டும். ஏன் இத்தனை மனிதர்கள் நீ ஜெபம் பண்ணுகிறாய்? இயேசுவை பார்க்க வேண்டும். ஏன் எல்லா வேலைகளையும் விட்டு ஆண்டவர் தான் பாதம் என்று அமர்ந்திருக்கிறாய்? இயேசுவை பார்க்க வேண்டும். ஏன் எல்லாவற்றையும் விட்டு ஆராதனை ஆராதனை என்று ஓடுகிறாய்? இயேசுவை பார்க்க வேண்டும். வேற ஒரு நோக்கம் இல்லை. வேகமாக ஓடினான், மரத்தில் ஏறி பார்த்துட்டே இருக்கு. எப்படியாவது இயேசுவை பார்த்து என் வாழ்க்கை மாறுவேன், என் எதிர்காலம் மாற வேண்டும். ஒரு நம்பிக்கையுடைய வாழ்க்கையில வர வேண்டும். இவரால் அது முடியும், இவரால் அது ஆகும். ஆகவே இவரை பார்த்தாது அந்த நிம்மதியை நான் பெற்றுக் கொள்ளவேன். ஓடி போய் மரத்தில் ஏறி பார்த்துட்டே இருக்கான். அந்த கிளைகள் மரங்கள் ஏறி பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. நிறைய ஜனங்க கடந்து போறாங்க. எல்லாரும் அந்த மரத்தை கடந்து போய்கிட்டே இருந்தார். ஆனால் ஒரு சம்பவம் நடக்கிறது. கிறிஸ்து. எரிகோ நகரத்தை வீதிகளில் நடந்து வந்த இயேசு அவன் ஏறி இருந்த காட்டத்தை மரத்தை கிட்டே வந்த போதோ நின்று விட்டார். எல்லாரும் அவருக்கு முன்பாக போன திரளான ஜனங்கள் எல்லாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அவனை கவனிப்பதில்லை, அவனை பார்ப்பதில்லை, அவன் ஒரு பொருட்டாக ஒருவர் நினைக்கவில்லை. ஆனால் தன் இதயத்திலே அவன் தீர்மானித்த போது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தன் இதயத்திலே தீர்மானித்ததை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்து கொண்டான். மட்டுமல்ல, அவன் வேகமாய் ஓடினதை மற்றவர்கள் பார்க்காவிட்டாலும் இயேசு அதை கவனித்தார். அவன் மனத்தில் ஏறி ஆர்வமாய் உட்கார்ந்திருக்கிற அந்த நோக்கத்தை சூழ்நிலந்தவர்களால் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவகுமனாய் இயேசு அவனை அறிந்திருந்தார். மட்டுமல்ல, அவனுக்குள்ளே அவன் தேடுகிற நிம்மதியை, அவன் விரும்புகிற சமான குறைச்சலை தேவன் அறிந்திருந்தார், இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆகவே இயேசு நடந்து வந்தார். அந்த மரத்தை கிட்ட சகி ஏறிந்த மரத்தை கிட்ட வந்தவுடனே நின்று விட்டார். ஒருவரை நான் யோசிக்கிறேன், சீஷர்கள் எல்லாரும் தெரியும் நிக்கிறாரு, நடக்காம திடீர்னு அவங்களுக்கு தான் விஷயம் தெரியாது, புரியாது. நின்றவர் என்ன செய்தாரா? அண்ணாந்து பார்த்தார். நான் கதை சொல்லல, நீங்க வாசிச்சு வேத படித்தா சார். அண்ணாந்து பார்த்தார், சரி மரத்தில் ஒருத்தன் இருக்கிறான், மரத்தில் ஒருத்தன் ஏறி இருக்கிறான். இவ்வளவு தாகம் அவனுக்குள்ள இயேசுவை பார்க்கும், இவ்வளவு வேகம் அவனுக்குள்ள இயேசுவை பார்க்கும். மரத்தில் உட்கார்ந்து இருக்கான். இயேசு நின்று அவனை அண்ணாந்து பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கவேன். அப்பா நான் சொல்றேன், இந்த வார்த்தைகள் சகேயுவால ஜீரணிக்க முடியாத வார்த்தைகள். அவன் நினைக்கவே இல்லை இயேசு நின்று தன்னோடு பேசுவார். இதுக்குள்ள இன்னும் ஒரு ஆச்சரியம் அவனுக்கு என்ன தெரியுமா? நின்றதும் நின்றார், அவனை பார்த்து சகேயுவே என்று கூப்பிட்டிருக்கார். எப்படி? அவன் யோசிக்கிறான், என்னுடைய பேர் இவருக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியும், எப்படி சகையுடைய பேர் மாத்திரமல்ல, அவருடைய சரித்திரம் முழுவதையும் அறிந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நான் உங்களை சொல்றேன், நம்புங்க, உங்களுடைய சரித்திரம் முழுவதையும் அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லு. நின்றார், அண்ணாந்து பார்த்தார், சகையவே இறங்கியார். ஓ கம் டவுன், எனக்காக காத்திருந்தா இல்லவா, உன்னை விட்டு நான் போமான, இறங்கிவா, உண்டை விடுத்த நான் தங்கணும். வேகமாய் இறங்கி வந்தார். அவருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, ஆச்சரியத்தோடு சந்தோஷத்தோடு வேகமாய் வேகமாய் இறங்கி வருகிறார். அந்த கற்பனைகளுக்கு, அந்த காரியத்துக்குள்ள கொஞ்சம் கற்பனை விட்டு பாருங்க எப்படி இருக்கும். யூதர்களால் ஒறுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், நிம்மதி இல்லாமல் இயேசு பார்க்க மரத்தில் ஏறி இருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் பேசி கூப்பிடி, இறங்கி வாப்பா என்று மாத்திரம் இல்ல, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன போது அவனுக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம், வேகமாக இறங்கி வர. இந்த வார்த்தையை கேட்ட போது அங்க நிக்கிறே ஒரு கோட்டம், ஒரே என்ன சொல்ல தெரியுமா? இவர் என்ன பாவியான மனுஷனுடைய வீட்டிலே தங்க போறாரு? எப்போ ஒரு கூட்டம் அப்படி இருக்கும், இதை கேட்டு இயேசு போகாம விடல, இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும். தூதர்கள் உன்னை பாவி என்று புறக்கணித்ததை நான் அறிவேன், உன்னை தள்ளிவிட்டதை நான் அறிவேன், நீ வெறுக்கப்பட்டிருக்கிறத நான் அறிவேன், நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறத நான் அறிவேன், உடைய உள்ளத்திலே நீ நிம்மதி இல்லாமல் இருக்கிறத நான் அறிவேன், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத நான் அறிவேன், நீ என்னை பார்க்க ஆசையா இருக்கிறது நான் அறிவேன், நீ ஓடினதையும் ஏறி மரத்தில் இருந்ததையும் உள்ளத்திலே தீர்மானத்தை எல்லாம் அறிவேன். ஐ நீட் யூ, ஐ லவ் யூ, இறங்கி வா, என்னை உத்தமமாய் தேட உன் உள்ளத்திலே தீர்மானித்த உன்னை விட்டு கடந்து நான் போக மாட்டேன். கம் டவுன், ஐ அம் கோயிங் டு ஸ்டே வித் யூ. நான் உங்களுக்கு உண்மை சொல்லட்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் தேடுபவர்களை விட்டு ஒருபோதும் அவர் போகவே மாட்டார். போகவே மாட்டார். இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குவேன். சரி, இப்ப அடுத்த காரணத்துக்கு வர கவனி. நேரம் சந்தோஷத்தோடு சகை இறங்கி வந்தான். வந்து என்ன சொன்ன வாசிங்கிறது, கடையில நம்ம வாசிக்காம இருக்கும். படி, ஆண்டவரே நான் அடுத்த அநியாயமா வாங்கி வைத்து அவசியம் பாருங்க. ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன்
என்றார். நான் சீக்கிரம் முடிக்க, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்குவேன் இறங்கிவான்னு சொன்ன போது இறங்கி வந்ததோ வந்தது. இயேசுவை பார்த்து அவன் சொன்ன வார்த்தைகள் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது. தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. வந்து அவன் என்ன சொல்றான், ரெண்டு காரியம் சொன்னான். ஒண்ணு, என்னுடைய ஆஸ்திகளின் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் நீர் ஏழைகளை நேசிக்கிறது நான் அறிவேன். எங்களை போலவர்களை கொண்டுதான் அப்படிப்பட்டவர்களை போஷிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். நானும் ஒரு இஷ்டவீரன், ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட சத்தியங்களை நான் நியாயப்பிரமாணத்தில் ஏற்கனவே படித்திருக்கிறேன். வந்ததும் வந்தான், இறங்கினான். இயேசுவை பார்த்து சொன்னான், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கு. மட்டுமல்ல, இன்னும் ஒரு காரியம் சொன்ன, நான் அநியாயமாய் வாங்கினால் அதை நாளத்தனியாய் திருப்பி செலுத்துகிறேன். சரிதான். இப்ப நான் யோசித்து பார்க்கிறேன், இயேசு ஏழைகளுக்கு கொடுக்கிறதையோ நாளத்தனியாய் திருப்பி கொடுக்கிறதையோ குறித்து இங்க ஒன்றும் பேச இறங்கி வேகமாய் வந்தவன் ஆண்டவருடைய பொன்முகத்தை பார்த்து சொன்னான், ஆண்டவரே ஆண்டவரே உம்மை பார்த்து விட்டேன், நான் உம்மை பார்த்து விட்டேன், யாரை பார்க்க வேண்டும் என்று இருந்தேனோ அவரை பார்த்து விட்டேன், உம்மை பார்த்து விட்டேன், என் ஆஸ்தியில் பாதியை கொடுத்து விடு. மட்டுமல்ல, நான் அநியாயமாய் தண்டி இருந்தான், அநியாயமாய் மற்ற இடத்துல வாங்கி இருந்தான், அநியாயமாய் மற்ற இடத்துல வட்டி வாங்கி இருந்தான், நாளத்தனையாய் திருப்பி கொடுத்து. ஆண்டவர் சொன்னார், நோ வேணாமா. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா, இன்றைக்கு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமனுக்கு குமாரனா இருக்கான், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கான். ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிய, ஏழைகளுக்கு பாதியை கொடுக்கிறேன். இது ஏழைகளுக்கு கொடுக்கு, ஆனால் மற்றது வித்தியாசமான அநியமா வாங்கியிருந்தால் நாளத்திலேயே திருப்பி கொடுக்கிறேன். என்ன கவனிங்க, ஒருவேளை நான் சொல்ல போற இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம விடலாம், அது உங்களை பொறுத்தது. ஆனா நான் சொல்ல போறது சத்தியம். கவனி, நான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் ஜாரிடத்திலாவது அநியாயமாக யாருக்காவது அநியாயமாக உடைய சொத்துக்களையோ பொருட்களையோ வீடுகளையோ காணிகளையோ வேற எனக்கு தெரியல, அநியாயமாய் நாம் அதை வாங்கி இருந்தால் அப்படியே அதை வச்சுக்கொண்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுவோமா இருந்தால் தேவன் அதை மன்னிக்கவே மாட்டார் என்று தாழ்மையோடு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள. மற்றவிடத்திலே அநியாயமாக பெற்ற ஒன்றை, அநியாயமாக அபகரித்த ஒன்றை, அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், காணியாக இருக்கலாம், வட்டவர் இருத்தி அநியாயமாக வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு, கத்தாவே நான் அப்படி செஞ்சிட்டேன், இப்படி வாங்கிட்டேன், அப்படி எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, என்னை பொறுத்து கொள்ளுங்க, இப்படி இப்படி இவைகளுக்கெல்லாம், இது இது ஒரு ஜெபம் அல்ல, இது எல்லாம் இப்படி எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். முடிந்தால் சகையை போல நாளத்தனையாக நீங்க திருப்பி கொடுக்காவிட்டாலும் அநியாயமா வாங்கினதையாவது திருப்பி கொடுத்துருங்க, திருப்பி கொடுத்துருங்க. இட் இஸ் நாட் யுவர் ஓன். மற்றவர்களுக்கு சொந்தமானதை உன்னுடைய வீட்டிலே வைத்திருக்காதே. அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது உனக்கு சாபம் என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். மற்றவர்களுடைய அநியாயமாய் வட்டி வாங்குற, ஏழைகளை கஷ்டப்படுத்தி இல்லாத போது உதவி செய்து வட்டிகளை வாங்கி வசூலித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பெருக்குவது தேவனுக்கு முன்பாக உத்தமமானதல்ல என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். யாருத்திலாவது நாம் அநியாயமாக ஒன்றை வாங்கினது உண்டானால் அதை தயவு செய்து சீக்கிரமாய் திருப்பி கொடுத்து விடுங்கள். அதை விட இருமடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உலகில் ஆமே சொல்லும். அது எவ்வளவு பெருசாக இருக்கலாம், அது வேற இல்லை. அது உன்னை பாதுகாக்காது, அது உன்னை பாதாளத்திலிருந்து பாதுகாக்காது. ஐஸ்வர்யவான் யாரிடத்திலாம் வாங்கி வச்சிருந்தாலும் எனக்கு தெரியாது, எவ்விடத்திலெல்லாம் அநியாயமாக வாங்கி தன் வசதியை பெருக்கினான் நான் அறிய. ஆனால் அப்படியெல்லாம் பெற்றுக் கொண்டது, அப்படியெல்லாம் வாங்கிக் கொண்டது, அப்படியெல்லாம் சேர்த்துக் கொண்டது ஒன்றும் அவனை பாதாளத்திலிருந்து தப்புவிக்க முடியவில்லை. அந்த பரிதாபம், தடித்து விடப்பட்டவனாய் பாதாளத்திலே கிடந்து வேதனைப்படுகிறான். இப்படி கிடக்கு, அங்கே அவர்கள் புழு சாகாது, பாதாளத்திலே மரணம் இல்லை, நித்திய அக்னியிலே மரணம் இல்லை, அங்கே எப்போதும் அந்த வேதனை கிடந்து செத்துட்டே இருக்கணும், ஆனால் சாக மாட்டார். வேதனை சொல்ற எனக்கு ஐந்து சபர் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாது. Send somebody, stop them, help me. இன்றைக்கு யார் இந்த சத்தத்தை கேட்கிறார்? உலகத்தில் இருக்கவர்களுக்கு விழுந்து 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 சொன்னாலும் கேட்டுக்கொண்டார், எங்களுக்கு எல்லாம் இருக்கு, ஏனியேசு நாங்க வசதியா வாழ, ஏனியேசு அவளை பொறுத்தது. ஆனால் நேரம் ஒன்று வரும், காலம் ஒன்று வரும், அவர்கள் சொல்றது அவர்களை பாதாக. எனக்கு அதுமான ஏழைகளுக்கு பாதியை கொடுக்கிறேன், நாளத்தனையாக அணியாம வாங்கின திருப்பி கொடுக்கிறேன். எனக்கு அருமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதி குடும்பமா இருந்தால், நாம் சமானமாக வாழணுமா இருந்தால், சமானத்துக்கு ஏதவான வழிகளை நாம் தேட வேணும். அநியாயமாக மற்றவர்களுடைய ஒன்றை உங்களை வீட்டில் வைக்காதே, வச்சிருக்காதே, அது தேவனுக்கு பிரியமில்லாது. ஆண்டவரது அங்கீகரிக்க மாட்டார். அது பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், காணியாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், 5 வருஷம் 10 வருஷத்துக்கு வாங்கினீங்க, ஆனா உனக்கு நினைப்பு வருது இல்லையா? சீக்கிரம் கொடுத்து விடு, அனுப்பி விடு. ஐயோ எப்படி நான் இவ்வளவு கொடுப்பேன், என்ன செய்யுது, இவ்வளவு நாளும் வச்சிருந்தேன், என்ன செய்யறது? இப்பதான் சத்திய தெரிஞ்சிருக்கு, விட்டு விடு, கொடுத்து விடு. தேவ உன்னை ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, தேவ சமாதானம் உன்னுடைய இருதயத்தை, ஒரு சிந்தையும் ஆளுக செய்வார். ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சகை எப்ப சொன்ன தெரியுமா? இயேசுவை பார்த்த போது இந்த வார்த்தைகளை அவன் சொன்னான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இயேசுவை பார்த்து விட்ட ஒருவனுக்கு இவ்வுலக செல்வங்கள் எம்மாத்திரமே. இயேசுவை தரிசித்து விட்ட ஒரு மனிதனுக்கு இந்த உலக செல்வாக்குகள் எல்லாம் குப்பை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்துவிட்ட ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தின் செல்வங்களும் செல்வாக்குகளும் ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் சகையை போல ஒரு குப்பைங்க. ஆண்டவர் இயேசுவை பார்த்தது பார்த்தா சொன்னான், கொடுக்கிறேன், விட்டு விடுகிறேன், வேண்டாம், எனக்கு நீர் வேண்டும், எனக்கு நீர் வேண்டும். சனடைந்தான் பாருங்க இயேசு. அப்படி நீயும் நானும் ஆண்டவர் இயேசுக்கு ஒப்பு கொடுப்பமா இருந்தால், கர்த்தருடைய சமாதானம் உன்னை மாத்திரமில்லை, உன் குடும்பத்தை நிறம் யாவரும் மனிதன் இப்பமா தயவு செய்யும்.